بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. قال رسول الله صلى الله عليه وسلم: المسلم أخو المسلم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு வரலாற்று கிதாபுகள்ல இந்த மாதத்தை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நம்மெல்லாம் வந்து ரமலான் மாதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பல வரலாற்று அறிஞர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் போது ஷஹூருல் குர்ஆன், இந்த மாதம் குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. மாத்திரமல்லாமல் இந்த மாதத்தில் என்ன செய்யறோம், குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகரிக்கிறோமா இல்லையா? நிறைய குர்ஆன் ஓதுவோம், ஓதாத பல சகோதரர்கள், ஏனைய மாதங்களில் குர்ஆனை தொடாத பல சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த மாதத்தில் என்ன பண்றாங்க, குர்ஆனை ஓதுறாங்க. அதையும் தாண்டி தர்ஜுமாக்கள் தஃப்ஸீர்களை படிப்பது, அதையும் தாண்டி முடிந்த அளவுக்கு குர்ஆனை பின்பற்றுவது என்ற காரணத்தால பல வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மாதத்துக்கு பேர் வைக்கிறாங்க ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம என் அருமை சகோதரர்களே, குர்ஆன் என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் கொடை, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தின் பல்வேறு நோக்கங்கள்ல மூன்றே மூன்று நோக்கத்தை இன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், குர்ஆன் அருளப்பட்ட முதல் முக்கியமான நோக்கம் ஓதப்படுவதற்காக. குர்ஆன் அல்லாஹ் தந்ததுக்கு என்ன காரணம், அதை நீங்கள் ஓதுவதற்காக. இது வந்து முக்கியமான நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்னன்னு சொன்னா, குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக. வெறுமனை ஓதினால் மாத்திரம் போதாது, என்ன செய்யணும், குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், குர்ஆனை ஆராய்ந்து பாருங்கள் என்பது இரண்டாவது நோக்கம். மூணாவது நோக்கம் என்ன சொன்ன, அது பிரகாரம் அமல் செய்வதற்காக. குர்ஆன் எதை சொல்லுதோ, எதை செய்ய சொல்கிறதோ அவைகளை செய்வதற்காக, எதை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறதோ அவைகளை விட்டும் தவிர்த்துக் கொள்வதற்காக குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆன் அருளப்பட்ட நோக்கமே ஓதுவதற்காக, சிந்திப்பதற்காக, அது பிரகாரம் அமல் செய்வதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாசத்துல நம்ம எல்லாம் நோன்பு வைக்கிறோம், இஷா துளுவரும், தராவீஹ் துளுவரும், பயான கேட்கணும்னு சொன்ன, ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் இல்லாம என்ன செய்யணும், சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகள்ல எந்த செய்தி சரியான செய்தியாக இருக்கிறதோ, அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒப்பான செய்தியாக இருக்கிறதோ, அந்த செய்திகள் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பயானுகளுடைய நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஒற்றுமை என்பது, சகோதரத்துவம் என்பது அதாவது இன்றி அமையாத ஒரு முக்கியமான ஒன்று என்பதை நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்வோம். அதில் எந்த விதமான மாட்டுக்கருத்து நமக்கு மத்தியில் வந்து இருக்கவே செய்யாது. பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒற்றுமை வேணும் வெற்று ஒற்றுமை வேணும்னு சொல்லவே வர நம்ம வந்து பல பேர் வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டோம். ரெண்டு பேர் சொன்னா ரெண்டு பேரும் கூட ஒன்னா இருக்க மாட்டாங்க. இவர் ஒரு ஜமாத்து, அவர் ஒரு ஜமாத்து, இவர் ஒரு இயக்கம், அவர் ஒரு இயக்கம். அதாவது இன்னும் சொல்ல போனா நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் இந்த ஒற்றுமை இன்மை இன்மை என்பது அதிகமா இருக்குது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம வந்து ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசுறோமே தவிர குர்ஆனை படிப்பது இல்லை. எனவே ஒற்றுமையாக என்ன செய்யறது இல்ல, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இருக்கிறது இல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மாஷா அல்லாஹ் நம்ம வந்து பல பேர் என்ன சொல்றோம், நாங்கெல்லாம் ஏகத்துவவாதிகள், நாங்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள், தௌஹீதுக்கு தமிழ்நாட்டு இலக்கண அதாவது அரபி கிராமர் இலக்கணம் தனியா இருக்கு. தௌஹீதுக்கு தமிழ்நாட்டு இலக்கணம் சொன்ன குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அதானே. நாங்க எல்லாம் ஷிர்க்கு செய்ய மாட்டோம், நாங்கெல்லாம் விதாத்து செய்ய மாட்டோம், நாங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று சொல்கிறோமா இல்லையா? அப்ப தௌஹீத்வாதிகள் ஏகத்துவவாதிகள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் திருமறை குர்ஆனில் எப்படி நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறானோ, அதே போன்று தொழுவுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறானோ, நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள் என்று ஏவுகிறானோ, ஹஜ் செய்யுங்கள் என்று ஏவுகிறானோ, அதே போன்று என் அருமை சகோதரர்களே நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய ஏவலாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு சூரா, மூன்றாவது அத்தியாயம் சூரத்து ஆலு இம்ரான் என்ற ஒரு சூரா. அதில் 103வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். வெறுமனை கேட்டுவிட்டு செல்லாமல் நீ என்ன செஞ்சுக்கலாம், இந்த செய்திகளை நீங்க குறிப்பிடுத்து வச்சுக்கிறீங்க. குறிப்பிடுத்து வச்சு 103 நீங்கள் படித்து பார்த்தால் ஒற்றுமைக்கு சொல்லப்படக்கூடிய அழகான ஒரு வசனம் அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலா தஃபர்ரகு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை முழுமையாக பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் எது? திருமறை குர்ஆன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கயிறை திருமறை குர்ஆனை முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம். குர்ஆனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த பல்வேறு நியமத்துகள்ல ஒரு நியமத்தை பறைசாட்டுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியமத்துகளை பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள். எந்த நியமத்தா? இது குந்தும் ஆயதான், நீங்கள் எல்லோரும் எதிரிகளாக இருந்தீர்கள். யார பார்த்து அல்லாஹ் சொல்றா? சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால எப்படி இருந்தாங்க? எதிரிகளாக இருந்தாங்க. நான் வந்து பனு ஹாஷிம், இவர் வந்து பனு உமையா. பனு உமையா பனு ஹாஷிம் என்ற பெயரால் அந்த அரபியர்கள் போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்று வரலாறு இருக்குது. அதே மாதிரி குரேஷியர்கள், குரேஷி அல்லாத மக்கள் என்ன இருக்கு, போர் இருக்கு. அப்ப சஹாபாக்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால அவங்க எப்படி இருந்தாங்களா? இது குந்தும் ஆயுதான், நீங்கள் எல்லாம் பரஸ்பரம் விரோதிகளாக எதிரிகளாக நீங்க வந்து இருந்தீங்க. நான் என்ன செஞ்சேன்னு சொன்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். உங்களுடைய கல்புகளுக்கு மத்தியில பாசத்தை ஏற்படுத்தினேன், அன்பை ஏற்படுத்தினேன், முஹப்பத்தை ஏற்படுத்தினேன். இப்படி ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய நியமத்தின் கரணத்தால் சகோதரர்களாகவே நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப சகோதரத்துவம் என்பது அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் கொடையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாம அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எப்ப இருந்தீங்க தெரியுமா? ஓ குந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன்னார், நரகத்தின் விளிம்பில நீங்க எல்லாம் நின்றுகிட்டு இருந்தீங்க. நரகத்தின் விளிம்புல சஹாபாக்கள் எப்ப நின்றாங்களா? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால நீங்கள் போட்டி பொறாமையோடு சண்டை சச்சரவு செஞ்சிட்டு இருந்தாங்களே, அப்ப சஹாபாக்கள் நரகத்துடைய விளிம்புல நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்படி நிக்கும் போது என்னுடைய நியமத்தை செஞ்சு நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களுடைய உங்களுடைய கல்வல வந்து முஹப்பத்தை போட்டேன், உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில வந்து பாசத்தை போட்டேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, வதுகுரு நிஅமத் அல்லாஹி அலைக்கும், அதாவது வாத்தசிமு பிஹபுலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம் கட்டளையா கட்டளை இல்லையா? ஒரு முக்கியமான கட்டளை. அப்ப துழுவது எப்படி கட்டாயமான கடமையோ அதே மாதிரி நாம் எல்லோரும் சேர்ந்து குர்ஆனை பற்றி பிடிப்பது, நாம் எல்லோரும் சேர்ந்து ஹதீஸை பற்றி பிடிப்பது, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்பது இந்த வசனத்தின் அடிப்படையில் கட்டாயமான கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல 48வது அத்தியாயம் சூரத்துல் ஃபத்ஹ், ஃபத்ஹ் என்ற 48வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் சஹாபாக்கள் செய்த தியாகத்தை பற்றி அல்லாஹ் பறைசாட்டுகிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷிதாவு அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும், இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, வல்லதீன மாஹு இந்த முஹம்மதோடு இருப்பவர்கள் யாரே? சஹாபாக்கள். வல்லதீன மாஹு இந்த முஹம்மதோடு இருப்பவர்கள் ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில பாசமாக இருப்பார்கள், அன்பாக இருந்தார்கள். அதாவது அரபில ரஹீம் குவாங்க, ரஹீம்ங்கிறது வந்து அல்லாஹ் தனக்கு சொல்லுவா, பிஸ்மில்லா சொல்ல பாருங்க, அதுல ரஹீம்ங்கிற வார்த்தை வருது. அப்ப ரஹீம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய பண்புகளும் கூடும். அல்லாஹ்வுடைய பண்புகளாக அல்லாஹ் ரஹீம் சொல்ற மாதிரி சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்லுவான், ரஹீம் சொல்லி காட்டுறான். எப்படி ரஹீம்? ரஹீம் என்ற வார்த்தை ஒருமையான வார்த்தை. அந்த ரஹீம் என்ற ஒருமை சொல்லுக்கு பன்மை என்ன என்று சொன்னால் ருஹமாவு. இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், சஹாபாக்கள் ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே ரஹீம்களாக வாழ்ந்தார்கள், ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக உயிரை தாண்டி நேசித்தார்கள். இந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு பண்றானே, எதுக்கு பதிவு பண்ற? சஹாபாக்கள் எப்படி ஒற்றுமையா இருந்தாங்களோ, சஹாபாக்கள் எப்படி ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிரா நேசித்தாங்களோ, அப்படிப்பட்ட அன்பு பாசம், அப்படிப்பட்ட நேசம், அப்படிப்பட்ட ஒற்றுமை நமக்குள்ள வேணுங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் என்ன ஏற்படும் என்பதை குர்ஆனில் அன்றைக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி? சூரத்துல் அன்பால் என்று சொல்லக்கூடிய 8வது அத்தியாயத்தில் 46வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا ان الله مع الصابرين. நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, ولا تنازعوا, நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம், கருத்து வேறுபாட்டின் காரணத்தால் நீங்கள் பிரிந்து சென்று விட வேண்டாம். இப்படி கருத்து வேறுபாடு கொண்டு நீங்கள் பிரிந்து சென்று விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய பலம் குறைந்துவிடும், உங்களுடைய பலம் குன்றிவிடும், எனவே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே. என் அருமை சகோதரர்களே, அப்படியே நீங்கள் வரலாற்றுக்கு போய் பாருங்கள். எந்த வரலாறு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் உண்மையிலேயே அவங்களுடைய வரலாற்று அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபர். எப்படிப்பட்ட சாம்ராஜ்ய? மிகப்பெரிய வல்லரசின் அதிபராக உமர் பின் கத்தாப் இருந்தாங்க. எவ்வளவு பெரிய வல்லரசு தெரியும்? அன்னைக்கு நீங்க வரலாறுகளை படித்திருக்கலாம், அன்றைய பாரசீக பேரரசு. பாரசீகம் என்பது எவ்வளவு பெரிய, இன்னைக்கு வந்து ஈரான பாரசீகங்கிறாங்க, அன்றைய வரலாற்று பிரகாரம் பாரசீகம் என்று சொன்னால் ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, இந்த நாடு, அர்மீனியா, ஆஜர்பைஜானு, மிஸ்ரு, ஈஜிப்து, சிரியா எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுவாங்க பாரசீகங்குவாங்க. இந்த பாரசீகம் என்ற மிகப்பெரிய வல்லரசு யாருடைய ஆட்சியில் வீழ்த்தப்பட்டது? உமருடைய ஆட்சியில் வீழ்த்தப்பட்டதா இல்லையா? சஹாபாக்கள் வந்து போர் செய்யறாங்க, போர் செய்யறாங்க. அந்த பாரசீகத்துடைய அதிபர அரபியில கிஸ்ராங்குவாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் போர் செய்வாங்கன்னு சொன்னா, நேரா பாரசீகத்துக்கு போய் பாரசீகத்தை வெற்றி கொண்டு அந்த ஜதாதிபதியுடைய மாளிகை இருக்கிறது, கிஸ்ராவுடைய மாளிகை, கிஸ்ராவுடைய மாளிகைக்குள்ளி சஹாபாக்கள் சென்றார்கள். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உமருடைய கிலாபத், உமருடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் காதிசியாவுடைய போருக்கு பின்னால் சஹத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சஹாபி, அவருடைய தலைமையில சஹாபாக்கள் அந்த கிஸ்ராவுடைய ஜனாதிபதியுடைய மாளிகைக்குள்ள போறாங்க. பாரசீகத்தை வீழ்த்தி, பாரசீகத்தை கைப்பற்றி, பாரசீகத்தின் ஜனாதிபதி மாளிகை சஹாபாக்குடைய கையுக்குள் வருகிறது. நேரா போய் என்ன செய்வாங்க சொன்னா, வெள்ளிக்கிழமைங்கறனால அந்த கிசராவுடைய அரண்மனை இருக்கிறது, அவர் இருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்கிறது, அந்த சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு அவங்க வந்து ஹுத்துபா பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை துளை வச்சாங்க, துளை வைத்து விட்டு அந்த கிசராவுடைய அவருடைய மாளிகையை பாத்தீங்களாக்கு நிறைய தங்கங்கள், அதே மாதிரி வெள்ளி, ராஜாவுடைய அந்த ஆடை, அவருடைய கிரீட, அவர் படுத்து தூக்கக்கூடிய அந்த விரிப்புகள், இதுகளை எல்லாம் பார்த்து சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த செய்திகளை எல்லாம் தாரீஹு உம்மத்து போன்ற உண்மையான வரலாற்று கிதாபுகள் பார்க்கிறோமே. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, உமருடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் என்ற மிகப்பெரிய ஒரு வல்லரசு வீழ்த்தப்பட்டது. எப்படி வீழ்த்தப்பட்டது? சஹாபாக்களுடைய ஒற்றுமைதான் காரணம். சஹாபாக்கள் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் என்ன சிந்திக்க முடியாது? பாரசீகம் வீழ்த்தப்பட்டிருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல சூரா ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூணாவது அத்தியாயத்தின் 139வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறார், வலா தஹீனு வலா தஹசனு வஅன்தும்ல் அஇலவுன இன் குன்தும் முஃமினீன். வலா தஹீனு, நீங்கள் பயப்பட வேண்டாம். வலா தஹசனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கவலையும் பட வேண்டாம், பயப்படவும் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதாவது வலா தஹீனு வலா தஹசனு வஅன்தும்ல் அஇலவுன, வெற்றி என்பது உங்களுக்குரியதாக இருக்கிறது, வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். எப்போது வரும்? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் எல்லாம் மூமின்களாக இருந்தால் நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கவலைப்பட தேவையில்லை. எது உங்களை தேடி வரே? வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களை தேடி வந்த வண்ணமாக இருக்கும் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டானே. இன்னைக்கு நமக்கு வந்து முஸ்லிம் சமுதாயத்திற்கு உலகளாவிய அளவுக்கு பயம் இல்லாம வாழ்றோமா, கவலை இல்லாம வாழ்றோமா? எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் நசுக்கப்படுறோமே, முஸ்லிம்கள் பயப்படுறோமே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அந்த ஷரத்துக்கு பாருங்க, இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப நம்ம எல்லாம் மூமின்களாக இல்லை, பேரை அப்துல்லா என்று வைத்துக் கொண்டாலும், பேரை ஆயிஷா என்று வைத்துக் கொண்டாலும் என்ன இல்லை, உண்மையான அந்த இஸ்லாமிய தாக்கம், உண்மையான ஈமான் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி நம்மை வந்து சேரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் பாரசீகம் போன்ற வல்லரச கைப்பற்றியது காரணம் என்ன? காரணம் சஹாபாக்களுடைய அந்த ஒற்றுமை, சஹாபாக்களுடைய அந்த ஒற்றுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து கொண்டு 13 ஆண்டுகள் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை என்ற இந்த ஏகத்துவத்தை, இந்த தௌஹீதை 13 ஆண்டுகள் சொன்னாங்களா இல்லையா? 13 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன ஏற்படுது? ஹிஜ்ரா என்ற பெயராய் மக்காவை விட்டு துரத்தப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்து என்ன நடக்கு தெரியுமா? வெறும் 8 ஆண்டுகள் ஹிஜ்ரி 8 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வர்றாங்க. எந்த ஊருக்குள்ள காபாவுக்குள்ள போக முடியலையோ, எந்த காபாவை போய் தரிசிக்க முடியவில்லையோ, எங்கே சென்று ஹஜ் உம்ரா செய்ய முடியவில்லையோ, அந்த காபாவுக்கு என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரி 8 மறுபடியும் வந்தார்கள். மறுபடியும் வந்தது மாத்திரம் அல்ல, அந்த மக்கமா நகரத்தை கைப்பற்றினார்கள். அதையதான் திருமறை குர்ஆனிலே இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வந்தால் என்று சொல்லி காட்டானே. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ராவிற்கு பிறகு ஹிஜ்ரி 8 ஆண்டில மறுபடியும் வந்து மக்காவை கைப்பற்றினாங்களே. இது எப்படி கைப்பற்றினாங்க? சஹாபாக்களுடைய ஒற்றுமை. சஹாபாக்கள் ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் வெறும் 8 ஆண்டுகளில மக்காவை கைப்பற்றிருக்க முடியுமா? அப்ப என் அருமை சகோதரர்களே, அன்றைய சஹாபாக்கள் ஒற்றுமையாக இருந்த காரணத்தால், சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக நேசித்த காரணத்தால், வெற்றிக்கு மேல் வெற்றி, கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம் சஹாபாக்களுக்கு கிடைத்தது, முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு வெற்றி இல்லை என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு கண்ணியம் இல்லை என்று சொன்னால், அதற்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம், நம்முடைய ஒற்றுமைதான காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் சொல்லிக்காட்ட அழகான ஒரு ஹதீஸு. இந்த ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பல முறை கேள்விப்பட்டிருப்போம், பல சகோதரர்கள் இந்த ஹதீஸுகளை படித்திருக்கலாம். ஆனால் வேதனை என்ன என்று சொன்னால், இந்த ஹதீஸ் பிரகாரம் அமல் இல்லையே, நம்முடைய வாழ்க்கை இல்லையே. என்ன ஹதீஸ் நபிகள் நாயகம் சொல்லிக்காட்டுறாங்க? அல் முஸ்லிமு கஜிஸ்மின் வாஹிதின், எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு என்ன உதாரணமா? கஜிசிமின் வாஹிதின், ஒரே ஒரு உடம்பை போன்றவர்கள். எந்த உலகத்தில், எந்த நாட்டில், எந்த தேசத்தில், எந்த பகுதியில் வந்தாலே அவன் முஸ்லீமாக இருந்தால் முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? கஜிசிமின் வாஹிதின், ஒரே ஒரு உடலை போன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உடல் மாதிரி எப்படி ஒற்றுமை இருக்கணுமா? இஷ்டக ஐனஹு இஷ்டகா குல்லுஹு. அவருடைய கண்ணுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால், கண்ணுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்கிறது? எல்லா உறுப்புகளும் பதறுகிறதா இல்லையா? கண்ணு வலிங்க, கண்ணுக்கு வந்து முடியல. கண்ணுக்கு முடியலங்கிறதுனால காலை என்ன செய்யுது? டாக்டர் நடந்து போகுதா இல்லையா? வாய் வந்து அந்த செய்திகளை சொல்லுதா இல்லையா? அவர் தரக்கூடிய மாத்திரையை கையை வாங்குதா இல்லையா? அப்ப நோவு என்பது கைக்கு இல்லை, காலுக்கு இல்லை, வாய்க்கு இல்லை. வேதனையை அனுபவிப்பது கண் அனுபவிக்கிறது. கண் அனுபவிக்கிறது கண்ணுதானே சொல்லிட்டு வாய் சும்மா இல்ல, கை சும்மா இல்ல, காலு சும்மா இல்ல. அப்ப கண்ணுக்கு ஒரு தொல்லை ஏற்பட்டு விட்டால் எப்படி ஏனைய உறுப்புகள் பதறுகிறதோ, ஏனைய உறுப்புகள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த கண்ணுக்கு உதவி செய்கிறதோ, அதே போன்று முஸ்லிமை பொறுத்தவரை அல் முஸ்லிமு கஜிசிமின் வாஹிதின், எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஒரே உடலை போன்று இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு தொல்லை ஏற்பட்டு விட்டால், ஒரு முஸ்லிமுக்கு தீ ஏற்பட்டு விட்டால், அவனுக்கு ஏற்பட்டதே நமக்கு என்ன என்று நீங்கள் அமைதியாக இருந்து விடாமல், இன்றைக்கு அவனுக்கு ஏற்பட்டது நாளைக்கு உங்களுக்கு ஏற்படும் என்ற அடிப்படையில் அவனுக்கு நீங்கள் ஓடி சென்று உதவி செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, அல் முஸ்லிமு கஜிஸ்மின் வாஹிதின் என்பது சஹிஹான ஹதீஸா இல்லையா? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே, இந்த ஹதீஸை படிக்கிறோம். படிப்பது மாத்திரமல்ல, நாங்கள் எல்லாம் ஏகத்துவவாதிகள், நாங்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த ஹதீஸை இன்றைக்கு பின்பற்றவில்லையே, அப்ப இது வந்து ஒரு கேவலமான ஒன்றா இல்லையா? அது மட்டுமில்ல, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம்கள் ஒற்றுமையா இருக்கணும். எப்படி ஒற்றுமையா இருக்கணுமா? அல் முஸ்லிமு கல் புன்யான், முஸ்லிம்களுக்கு உதாரணம் ஒரே ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். யஷுத்து பாதுஹு பாலன், ஒரு கட்டிடத்தில எப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டுகிறதோ, கட்டிடத்துல வந்து பல செங்கல் இருக்கு, செங்கல் வைத்து கட்டடம் கட்டப்படுகிறது. செங்கல் என்ன செய்ய? ஒரு செங்கல் மறு செங்கலுக்கு வலுவூட்டு, அப்படி ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு வலுவூட்டி எப்படி அந்த கட்டடம் உறுதியாக நிற்கிறதோ, அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு உதவி செய்து ஒரு வலுவான ஒரு கட்டடமாக, ஒரு கோட்டையாக முஸ்லிம்கள் வாழணும் என்று சொல்லி காட்டாங்களே. இந்த ஹதீஸ வந்து எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றோம்? ஹதீஸ் ஹதீஸ் பேசணுமே தவிர, வாயில் ஹதீஸ் இருக்கிறது, வாயில் குர்ஆன் இருக்கிறது தவிர என்ன இல்லை? செயல்பாட்டிலே குர்ஆன் ஹதீஸ் இல்லை, செயல்பாட்டிலே வந்து இஸ்லாம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாம இன்னும் நீங்கள் தெளிவாக யோசிப்பதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்தில் விதாவிலே செய்த பயானை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஹஜ்ஜத்தில் விதாவிலே அற்புதமான பல செய்திகளை நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்றாங்க. அதுல ஒரு செய்தியை சொல்லுவாங்க, வலா தகாபரு வலா தபாகலு வலா தஹாசது வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொல்றாங்க? அவங்க ஹஜ் பண்ணும்போது அராஃபாவில் சொன்ன முக்கியமான உபதேசங்களில் இது மிக முக்கியமான உபதேசம். என்ன அர்த்தம்? என் அருமை சஹாபாக்களே, வலா ததாபரு, ஒருவரை ஒருவர் புறக்கணித்து செல்ல வேண்டாம். அரபில துபுன்னு சொன்ன பின்புறம், அதாவது ஒரு ஆள் வர்றாரு, அவர் வந்து அவர் ஒரு முஸ்லிம், அவரை பார்க்கணு, பேசணு, அன்பா சிரிக்கணு, சலாம் சொல்லணு, சுக விசாரிக்கணு. இப்படி செய்யாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? வலா ததாபரு, ஒருவரை ஒருவர் புறக்கணிக்க வேண்டாம். எப்படி இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? அவர் வேற அமைப்பு, இவர் வேற அமைப்பு, அவர் வேற ஜமாத்தி, இவர் வேற ஜமாத்தி. ஆனால் ரெண்டு பேரும் முஸ்லிம்கள், ரெண்டு பேரும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்ற காரணத்தால புறக்கணிக்கிறோமா இல்லையா? முகத்தை திருப்புறமா இல்லையா? நபிகள் நாயகம் தெளிவா அன்னைக்கு சொல்லிட்டாங்க, வலா ததாபரு, நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம், ஒரு முஸ்லிமை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். அது மாத்திரமல்ல, வலா தபாகலு, ஒரு முஸ்லிமின் மீது நீங்கள் பகைமை பாராட்ட வேண்டாம். அரபியில் புகுது என்று சொன்னால் கோபத்தை வெளிக்காட்டுவது, பகையை வெளிக்காட்டுவது, பகமை பாராட்டுவது. வலா தபாகலு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பகமை பாராட்ட வேண்டாம். அது மாத்திரமல்ல, வலா தஹாசது, நீங்கள் பொறாமை பட வேண்டாம். நீங்கள் பொறாமைப்படாமல், பகமை பாராட்டாமல், ஒருவரை ஒருவர் புறக்கணிக்காமல் எப்படி ஆக வேண்டும் என்று சொன்னால், வகூனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களாக நீங்கள் எல்லாம் ஆகிவிடுங்கள். அடியானாக ஆகி, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்ற அடிப்படையில் இந்த சகோதரத்துவத்தை நீங்கள் வாழ்த்துக் கொள்ளுங்கள், சகோதரத்துவத்தோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப நபிகள் அரபாவில் சொன்ன உபதேசத்தில் ஒற்றுமை இருக்கிறதா இல்லையா, சகோதரத்துவம் இருக்கிறதா இல்லையா, இது ஹதீஸா ஹதீஸ் இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, சகோதரத்துவம் வேணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ரொம்ப தெளிவான தலையில். மட்டுமில்லாம சுபஹானல்லாஹ், ஒற்றுமையுடைய அவசியத்தை பத்தி இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தும் அப்படின்னு சொன்ன, நம்ம எல்லாம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஐந்து இஸ்லாத்துல நோபு வைக்கிறோம். நோபு என்ன? அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒண்ணு, தொழுவுறது ஒண்ணு, ஜக்காத்து ஒண்ணு, கலிமா ஒண்ணு, ஹஜ் ஒண்ணு. அப்ப அடுக்கான இஸ்லாம் சொல்லுகிறோமா இல்லையா? அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஐந்து. எப்படி ஒரு முஸ்லீம் அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஐந்தோ, அதே மாதிரி இன்னும் நீங்கள் ஹதீஸ்களை படித்து பார்த்திருந்தால், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து, நான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை அஞ்சு மாதிரி நான் என்ன செய்யணும், உங்களுக்கு செய்யக்கூடிய கடமை அஞ்சு, நீங்க எனக்கு செய்யக்கூடிய கடமை அஞ்சு. என்ன அஞ்சு? அப்படியே தெளிவா ஹதீஸ் இருக்குது, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம் ஹம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஐந்து விதமான கடமைகள். அந்த ஐந்து கடமைகளை நீங்கள் படித்து பார்த்தால், ஐந்து கடமைகள்லயே நபிகள் நாயகம் வந்து ஒற்றுமையை சொல்றாங்க, சகோதரத்துவத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? முதல் கடமை என்பது ரத்து சலாம், சலாத்திற்கு பதில் சொல்லுதல். நான் வந்து இவருக்கு சலாம் சொல்றேன், ஒரு பேச்சுக்கு இவர் வந்து என்னோட பேசுறது இல்ல, என் கூட சண்டை என்று சொன்னாலும் கூட நான் சலாம் சொல்லிவிட்டால் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? கட்டாயம் சொல்லி ஆவனே. அப்ப நாங்க சண்டையா இருக்கிறோம், நான் வந்து சலாம் சொல்லிட்டேன், அந்த சலாத்துக்கு இன்னைக்கு பதில் சொல்றாரு, நாளைக்கு சொல்றாரு, மறுநாள் சொல்றாரு. இப்படி மறுபடியும் மறுபடியும் சலாம் சொல்லி, மறுபடியும் மறுபடியும் பதில் சொன்னால், நம்முடைய இந்த கசப்பு வந்து குறையுமா குறையாதா, பாசம் ஏற்படுமா ஏற்படாதா? அப்ப முஸ்லிம் முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய ஐந்து கடமைகள்ல முதல் கடமை ரத்து சலாம். ஒரு முஸ்லிம் உங்களுக்கு சலாம் சொன்னால் அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் சொல்றாங்களே, இது ஒற்றுமை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? இது முதல் கடமை. இரண்டாவது என்ன கடமை அப்படின்னு சொன்ன, ஒருவன் தும்மி வீட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் இரஹமுக்கு அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அதை கேட்ட சம்பந்தப்பட்ட தும்மியவர் யஹ்தீகுமுல்லாஹு வயுஸ்லிஹு பாலக்கும் என்று சொல்லட்டும் என்று ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் நமக்கு தெரியுமே, ஒரு பேசிக்கு எல்லாம் உதாரணமா சொல்றேன், இவரு கூட நான் சண்டை சண்டையா இல்ல, சும்மா உதாரணம் தான், இவரை கூட நான் பேசுறது இல்ல. தும்மல் வந்து சொல்லிட்டா வரே, திடீர்னு வந்துறேன், தும்மிட்டேன், தும்முன உடைய அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறேன், இவர் எனக்கு என்ன சொல்லணும், இரஹமுக அல்லாஹ், உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக, என்கிட்ட மத்த பேச்சு உலக பேச்சு பேசாட்டியாலே எனக்கா என்ன செய்யணும், துவா செய்யணும் இரஹமுக அல்லாஹ் என்று அவர் எனக்கு சொல்ல வேண்டும். நான் அவரு கூட சண்டையா இருந்தாலே திருப்பி அவருக்கு நான் துவா செய்வேன், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவானாக, உங்களுடைய எல்லா வேலைகளையும் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் சரியாக்குவானாக என்று சொல்ல சொல்றாங்களே, இது வந்து ஒற்றுமை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அதே மாதிரி ஒரு முஸ்லிம் நோயுற்று இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரை போய் நோய் விசாரித்து விட்டு வாருங்கள். அப்ப நோய் விசாரிப்பு என்பது பாசத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? அதே மாதிரி ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டால் அவரோடு நம்ம வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கலாம். அவருடைய ஜனாசாவுக்குள்ள போயிட்டமாக்கு அவருடைய அண்ணன் தம்பி பார்ப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் பார்ப்பாங்க. அவ பிள்ளைகள் பார்த்து என்னத்த சண்டையா இருந்தாலே ஜனாசாவுக்கு வந்துட்டாரு, ஜனாசா துறையில கலந்துகிட்டாரு என்பது அந்த குடும்பத்துக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த கசப்பை வந்து குறைச்சி பாசத்தை ஏற்படுத்தாதா? அதே மாதிரி விருந்திற்கு ஒரு அழைக்கப்பட்டால் என்ன செய்யட்டும், அந்த விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஹதீஸ் வருது. அப்ப விருந்துக்கு நீங்க போனீங்களாக்க என்ன வரு, இந்த கல்பு வந்து உங்களுக்கு துறக்கு, கசப்பு வந்து குறையே, பாச ஏற்படு என்று ஹதீஸ் வருது. அப்ப எப்படி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை ஐந்தோ, அதே மாதிரி நான் உங்களுக்கு செய்யக்கூடிய கடமை ஐந்து, நீங்க எனக்கு செய்ய வேண்டிய கடமை எத்தனை, அஞ்சு. இந்த அஞ்சு கடமையை நீங்க டீப்பா யோசிச்சு பார்த்தா இந்த அஞ்சுக்குள்ள என்ன இருக்குது? ஒற்றுமை இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாம இஸ்லாத்தில் ஒற்றுமை என்பது எவ்வளவு அவசியம் சொன்னா, பொய் என்பது இஸ்லாத்தில் ஹராம் இல்லையா? பொய் சொல்லலாம் இஸ்லாத்தில் ஹராம். ஹராம்ங்கிறத விட பொய் வந்து அல்லாஹ்வுடைய லானத்திற்குரிய பாவம். சில பாவத்தை அல்லாஹ் ஹராம்ங்குவான், சில பாவம் ரொம்ப பெரிய பாவமா இருந்தா அது எப்படிப்பட்ட பாவமா? இது வந்து லானத்துக்குரிய பாவம். உதாரணமா வட்டியை வச்சுக்கிறீங்க, வட்டியை பத்தி அதிசயம் வருது. யாரு வட்டி தரானோ, யாரு வட்டி உண்ணுகிறானோ, அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய நாசம் இறங்குகிறது என்று ஹதீஸ் வருதா இல்லையா? அதே மாதிரி பொய்யை பற்றி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லானத் அல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். அல்லாஹ்வே குர்ஆன்ல பொய்யர்களை வந்து சபிக்கிறானே, அப்படிப்பட்ட பொய்ய மூன்று சமயத்தில் நீங்கள் சொல்லலாம். மூன்று சமயத்தில் நீங்கள் பொய் சொன்னால் அது பொய்யாக ஆகாது, பொய்யக்கூடிய அந்த தண்டனை உங்களுக்கு அல்லாஹ் தரமாட்டான் என்று ஹராமாக்கப்பட்ட பொய், லானத்து என்று சொல்லப்பட்ட பொய்ய மூன்று சமயத்தில் ஹலால் அல்லாஹ் சொல்றானே, இந்த மூன்று சமயமா? ஒன்னாவது கணவன் மனைவிக்கு மதியில் சொல்லக்கூடிய பொய்கள், அதாவது எல்லா பொய்களும் கிடையாது, அதாவது கணவன் மனைவி, மனைவி வந்து அழகுல மீடியமா இருப்பாங்க, அப்ப மீடியமான அழகு உள்ள ஒரு மனைவிய என்ன சொல்லலாம்? நீந்தாம உலக அழகி, நீந்தாம ஐஸ்வர்யா ராயின்னு சொல்ல தப்பு கிடையாது. நீங்க அதாவது பெண்கள் வந்து அழகா இருக்கு ஆசைப்படுவாங்க, அழகை காட்ட அவங்க கணவன் விஷயத்துல கணவன் அழகை காட்டணே, கணவன் வந்து அழகுன்னு சொல்லணும் என்பது வந்து பெண்களுடைய இயற்கை. அப்ப நீங்க சொல்லுங்க, அதாவது உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மனைவார்கள் ஓரளவுக்கு அழகா இருந்தாலே என்ன சொல்லலாமா? உன்னை மாதிரி அழகி உலகத்திலேயே இல்ல, நீ தான் உலக அழகி, உள்ளுக்குள்ள மனசு கொஞ்சம் உறுத்தான் செய்யும். அப்படி உறுத்துனா, அப்படி உறுத்துனாலே அந்த பொய்யை சொல்லுவது இஸ்லாத்தில் அனுமதி உண்டா இல்லையா? ஏன் உண்டு? உங்களுடைய பாசத்தை அதிகரிக்கும், உங்க ரெண்டு பேருடைய பாசத்தை இந்த பொய் அதிகரிக்கும். எனவே இந்த பொய்யுக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு, இந்த பொய்யை நீங்கள் சொல்லுங்கள் என்று இஸ்லாம் அனுமதிக்குது. ரெண்டாவது என்னவா அப்படின்னு சொன்ன, ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை, பேசுறது இல்ல, நம்ம என்ன செய்யணுமா அப்படின்னு சொன்ன, உதாரணமா நானும் சாதிக்கும் பேச்சுக்குதான், எனக்கு சாதிக்கும் சண்டை கிடையாது, நானும் எனக்கு சாதிக்கும் சண்டை. அப்ப இவர் நடுவாளா இருக்கக்கூடியவரே என்னைய பார்த்து, சாதிக்கு வந்து என்னைய பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லாவிட்டாலும் இடத்துல வந்து சொல்றாரு, உங்களை பத்தி சாதிக்கு ரொம்ப அன்பா சொன்னாரு, ரொம்ப கண்ணியமா சொன்னாரு, உங்களுடைய அந்த பழைய பாசங்கள் பழைய வரலாறுகளை எல்லாம் ஞாபகப்படுத்திக்கினாரு என்று என்ன செய்யணும்? அவர் மேல ஒரு அன்பு வர்ற மாதிரி, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பகை குறைவது போன்று இவர் வந்து நடக்காத ஒன்றாக இருந்தாரு என்கிட்ட வந்து சொல்லணும். அதே மாதிரி என்னைய பத்தி என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய போட்டு கொடுப்போம், நம்மளுடைய பாலிசி வந்து இருக்கக்கூடிய அந்த முகப்பத்தை கெடுத்து விடுவோமே தவிர, அந்த விரிசலை இன்னும் விரிசலாக மாற்றுவோமே தவிர என்ன செய்யறது இல்ல, விரிசலை படிப்படியாக குறைப்பது இல்லை, விரிசலை ஒற்றுமையாக மாற்றுவது இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, ரெண்டு பேரும் சண்டையாக இருந்தால் இஸ்லாஹிற்காக நீங்கள் பொய் சொல்லுங்கள், சமாதானத்திற்காக நீங்கள் பொய் சொல்லுங்கள். அந்த பொய் என்பது அல்லாஹ் அனுமதித்த பொய்யாக இருக்கிறது, அந்த பொய்யுக்காக உங்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், மாறாக சுபஹானல்லாஹ் அந்த பொய்யுக்காக அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளை தருவான். அப்ப என் அருமைய சகோதரர்களே, ஒரு பொய் சொல்லி நன்மையை வாங்கலான்னு சொன்ன எந்த பொய் சொல்லலாம்? இஸ்லாஹிற்காக ஒற்றுமைக்காக நீங்கள் பொய் சொல்லுங்கள், அந்த பொய் வந்து அஜிராக எழுதப்படும், அந்த பொய் வந்து நன்மையாக எழுதப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மூணாவது பொய் என்னன்னு சொன்ன, இது நம்ம வந்து சொல்லத்தக்க சம்பந்தம் இல்லாத பொய் தான். போர்க்களத்திற்கு நீங்கள் சென்றால், செல்ல மாட்டீங்கன்னு தெரியும், போர்க்களத்திற்கு நீங்கள் சென்றால் நீங்க என்ன செய்யலாம்? அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு முன்னால போருக்கு போய் அனுபவம் உங்களுக்கு இல்ல, அப்படி அனுபவம் இல்லாட்டியாலே இதுக்கு முன்னால நான் வந்து பல போர்க்களங்களை சந்திச்சுக்கிறேன், நான் தான் இவரை விட்டுனேன், நான் அவரை அப்படி செஞ்சேன் என்று உங்களுடைய வீரத்தை மக்களுக்கு பறைசாட்டுவது, உங்களுடைய வீரத்தை சொல்லும் போது அவங்களுடைய காதுகள்ல வந்து அவங்க கேட்கணும், கேட்டா பயப்படுவாங்க, அந்த பயம் என்பது உங்களுக்கு வெற்றியாக மாறும். அப்ப அல்லாவிற்காக, அல்லாவுடைய மார்க்கத்திற்காக, அல்லாவுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நீங்கள் போர்க்களத்திற்கு சென்றால் என்ன செய்து கொள்ளலாம்? போர்க்களத்தில் நீங்கள் பொய் சொல்லலாம், அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, அல்லாவுடைய லானத்திற்குரிய பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த பொய்ய அல்லாஹ் அனுமதிக்கிறானே, பொய்யுக்கு அதிர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, எந்த பொய்யுக்கு? அல் இஸ்லாஹு பைன நாஸ் மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையை நீங்கள் ஏற்படுத்துங்கள், அதுக்கு வந்து உங்களுக்கு அல்லாஹ் கூலிய தருவான் என்று ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஹதீஸா ஹதீஸ் இல்லையா? அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸ் இருக்கு, ஒரு சகோதரர்கிட்ட 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டாம், அதே நிலையில் நீங்கள் மரணித்து விட்டால் ஃபமாத்த தஹலன்னார், நான் ஒரு ஆள்கிட்ட பேசாமல் இருந்து 3 நாட்களுக்கு மேல 4வது நாள் 5வது நாள் 5வது நாள் வரை பேசாமல் இருந்து அல்லாஹ் காப்பாத்தனே, அதே நிலையில் மரணித்து விட்டால் நான் எங்க போயிருவேன்? நரகத்துக்கு போயிருவேன். இது வந்து தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் இல்லைங்க. 3 நாளைக்கு மேல பேசவே கூடாது, கட்டாயம் பேசுகிறேனே, கட்டாயம் பேசுகிறேனே என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, இதுகெல்லாம் ஹதீஸ் ஹதீஸ் இல்லையா? அப்ப என்னமோ தௌஹீத் தௌஹீத்னு பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ்ங்கறோம், என்ன இல்ல ஹதீஸ்களை சொல்லுகிறோமே தவிர இதுகெல்லாம் இன்னைக்கு அமல்ல காணுமே. மட்டும் இல்லாம இஸ்லாஹ பத்தி எப்படி ஹதீஸ் வரும் தெரியுமா? அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார் அப்படி சொல்ற, அதாவது ஒவ்வொரு வாரத்துடைய வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையே மனுஷன் செஞ்ச பாவத்தை வந்து அல்லாஹ் மன்னிப்பானா? திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம அல்லாஹ்ட்ட தௌபாவே செய்யாம அல்லாஹ் என்ன செய்வானா? நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிச்சுக்கிட்டே அல்லாஹ் இருப்பான். அதுல 2 பேருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். திங்கக்கிழமையே வியாழக்கிழமையே என்ன செய்ய மாட்டானா? 2 பேருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மலக்குகள்ட்ட அல்லாஹ் சொல்லுவானா, உத்ருக்கு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இந்த 2 பேரையும் நீங்கள் விட்டு விடுங்கள். எந்த 2 பேரு? முதல்ல ஷிர்க் பண்றவர், ஷிர்க் பண்ணவுடைய பாவத்தை வந்து அவர் தௌபா செய்யாதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது ஒன்னாவது. ரெண்டாவது வந்து யாரு அந்நியோன்யமா இருந்து, யாரு ஒற்றுமையா இருந்து, யாரு பாசமா இருந்து பிரிஞ்சிட்டு போயிட்டாங்களோ அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, உத்ருக்கு ஹாதைனி, இந்த 2 பேரையும் நீங்கள் விட்டு விடுங்கள், அல்லது இந்த 2 ஜமாத்தையும் நீங்கள் விட்டு விடுங்கள், அல்லது இந்த 2 இயக்கங்களை நீங்கள் விட்டு விடுங்கள், இவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். எதுவரை மன்னிக்க மாட்டேன்? ஹத்தா யஸ்தலிஹா, இவர்கள் சமாதானமாகும் வரை, இவர்கள் ஒற்றுமையாக சேரும் வரை இவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமே தவிர, ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் என்ன செய்யப்படாது? பாவங்கள் மன்னிக்கப்படாது, கடைசி காலம் நரகமாக இருக்கும் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒற்றுமை என்பது அவசியம். எப்படி நோன்பு வைக்கிறோமோ, துணுவுறமோ, ஜக்காத்து கொடுத்தோமோ, ஹஜ்ஜி பண்றோமோ, அதே மாதிரி ஒற்றுமை என்ன ரொம்ப அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒற்றுமை இன்மை இருக்கு பாருங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்ன, கருத்து வேறுபாடு வந்து மனுஷனுக்கு இருக்கதான் செய்யும், கருத்து வேறுபாடு வந்து அந்த லிமிட்டுக்குள்ள வச்சுக்கிறாம அந்த கருத்து வேறுபாடு வந்து பகையை உருவாக்குவது. சின்ன ஒரு கருத்து வரதான் செய்யும், அந்த கருத்து வேறுபாடுக்கு அதுக்கு லிமிட் இருக்கு பாருங்க, அந்த வட்டத்திற்குள் அதை வைத்துக் கொள்ளாமல் என்ன செய்வது? ஆளையே தாக்குவது. என்னுடைய கருத்தை மாட்டும் நீங்கள் விமர்சிக்காமல் என்னை விமர்சிப்பது? அப்ப அந்த லிமிட்டுக்கு மேல போற பாருங்க, இது வந்து முக்கியமான காரணம். நான் கேட்கிறேன், சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்தது இல்லையா? பெரிய பெரிய சஹாபாக்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க வரலாறுகளை படிச்சு பாருங்க, அந்த 2 சஹாபாக்களுக்கு மத்தியில அதிகமான கருத்து வேறுபாடு இருந்தது. இவர் ஒன்னு சொல்லுவாரு, அவர் ஒன்னு சொல்லுவாரு. ஒரே ஒரு வரலாற்று செய்தியை, ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகம் போட்டேன், இமாம் புகாரி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய சபையில பெரும் சஹாபாக்கள் இருப்பாங்க. அதில் ஒரு சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பனு தமீம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையை சார்ந்த, ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு பிரயாண கூட்டம் நபிகள் நாயகத்தில் வருவாங்க. வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லாம் பிரயாணிகள், பிரயாணத்துக்கு போக விரும்புறோம், எங்களுடைய பிரயாண குழுவுக்கு ஒருவரை அமீராக தலைவராக போட வேண்டும், தலைவரை நீங்களே தேர்வு செய்யுங்கள், தலைவரை தேர்வு செய்து விட்டால் நாங்கள் எங்களுடைய பிரயாணத்தை வந்து தொடர ஆரம்பிச்சிருவோம் என்று அந்த பனு தமீம்ங்கிற கூட்ட நபிகள் நாயகத்தை வந்து கோரிக்கை வைப்பாங்க. கோரிக்கை வைத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருப்பாங்க, எந்த ஒரு தலைவரையும் அவங்க தேர்வு செய்ய மாட்டாங்க. அபூபக்கர் முந்திக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த உங்க கூட்டத்துல காகா பின் மஹபத் என்ற ஒரு சஹாபி இருக்கிறார், அவரை நான் தலைவரா போட்டுறேன், அவரைதான் தலைவர் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, ஒரு சஹாபிய தலைவரா நியமிப்பாங்க. அதை கேட்ட உடனே பக்கத்தில் இருந்த உமர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் வேற சஹாபிய போடுறேன், அவர் வந்து அக்ரா பின் ஹாபிஸ்ங்கிற சஹாபிய நான் தலைவரா போடுறேன் என்று அபூபக்கருடைய கருத்துக்கு மாற்றமாக உமர் சொல்றாங்க. சொன்ன உடனே அதை கேட்டு அபூபக்கர் சித்திக்கு வந்து ஆத்திரப்படுறாங்க. ஆத்திரப்பட்டு வேகப்பட்டு உமர்கிட்ட கேட்பாங்க, மா அரத்த இல்லா கிலாஃபி யா உமர், உமரே எதுக்கெடுத்தாலும் எனக்கு ஹிலாஃபு பண்றதா, எனக்கு மாற்றமா சொல்றதா, என்னப்பா இந்த மாதிரி பண்றா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர்ட்ட கேட்பாங்க. அதுக்கு உமர் கூலா பதில் சொல்வாரு, உங்களுக்கு ஹிலாஃபு பண்றதுல என்னுடைய நோக்கம் இல்ல, அவரை விட இவர் பெஸ்டா எனக்கு படுது, தகுதியா படுது, இவருடைய கருத்தை சொன்னே தவிர உங்களுக்கு ஹிலாஃபு பண்ற நோக்கத்தில் நான் சொல்லவில்லை என்று இவர் சொல்லுவாரு. அபூபக்கர் விட மாட்டாங்க, திருப்பி கேள்வி கேட்பாங்க, திருப்பி இவர் பதில் சொல்லுவாரு. ஒரு கட்டத்தில் எப்படி போயிருந்து சொன்ன, ரெண்டு பேருக்கு சண்டை முத்தி கை கீழே போடக்கூடிய அளவுக்கு சண்டை முத்தி விடும். எப்படிப்பட்ட சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள், சஹாபாக்கள் உச்சகட்டமா நடந்துகிட்டு இருக்கு. ரசூல் சாஸ்லாம் அமைதியா இருப்பாங்க, அவங்க கிட்ட கோரிக்கை வச்சாங்க, ஏடா நம்மள்கிட்ட கோரிக்கை வச்சாங்க, நம்மளே சும்மா இந்த மாதிரி சண்டை போடுறாங்களே அப்படின்னு அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சஹாபாக்கள் சத்தமா ரெண்டு சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான், வஹி வந்தது. இந்த வஹி திருமலை குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜுராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயத்தில் முதல் வசனம் அப்போது அருளப்பட்டது. அந்த சஹாபாக்களை கண்டித்துத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். இந்த சஹாபாக்களை பெரும்பெரும் சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துக்தீமு பைன யதைல்லாஹி வரசூலிஹி வத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ சமீஉன் அலீம். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்தி முந்தி பேச வேண்டாம், முந்திக் கொண்டு பேச வேண்டாம், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கான், நீங்க வந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுங்க என்று அல்லாஹ் சொன்னானே. அப்ப ஹுஜுராத்துடைய முதல் வசனமே யாரை கண்டித்து அருளப்பட்ட வசனம், பெரும் பெரும் சஹாபாக்களை கண்டித்து அருளப்பட்ட வசனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமைய சகோதரர்களே, சஹாபாக்கள் ரெண்டு பெரிய சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு அன்றைக்கு இருந்தது. இவருக்கு ஒரு கருத்து, அவருக்கு மறு கருத்து தான் வழக்கமா இருக்கு. ஆனால் இந்த கருத்து வேறுபாடை அதனுடைய வட்டத்திற்குள் வைத்துக் கொண்டார்களே தவிர என்ன செய்யவில்லை, ஒருவரை ஒருவர் விமர்சிக்கவில்லை, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடல, தனி ஜமாத் ஆரம்பிச்சதுல எப்படி இந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் சுபஹானல்லாஹ், வரலாறு படிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிருவாங்க, அவங்க வஃபாத் ஆயிட்டா கலீஃபா அவங்களால போடணுமா இல்லையா, அப்ப யாரு கலீஃபான் மஷூரா பண்றாங்க, யாரு கலீஃபான் மஷூரா பண்ணும்போது மூணு சஹாபாக்கள் அந்த சபைக்கு போவாங்க, அன்சாரிகளுடைய சபைக்கு மூணு சஹாபாக்கள் போனாங்க. எந்த மூணு சஹாபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா பின் தர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூணு சஹாபாக்கள் அந்த சபைக்கு போவாங்க. போனவனையே அபூபக்கர் சித்திக்கு அந்த ரெண்டு சஹாபாக்களை பார்த்து, எந்த ரெண்டு சஹாபாக்கள, உமரை பார்த்தும் அபு உபைதா பார்த்து சொல்லுவாங்க, என் அருமை அன்சாரிய பெருமக்களே, இதோ ரெண்டு பெரும் சஹாபாக்கள், ஒருவர் உமராக இருக்கிறார், இன்னொரு அபூ உபைதா பின் தர்ராஹாக இருக்கிறார், இந்த ரெண்டு பேரில ஒருவரை நீங்கள் ஹலீஃபாவாக தேர்வு செய்யுங்கள். யார சொல்றாங்க, அதுவரை கருத்து வேறுபாடு, நபிகள் நாயகம் மரணிக்கு வரை கருத்து வேறுபாடு, மரணிச்ச உரையே அபூபக்கர் சொல்றாங்க, இந்த உமரை நீங்கள் ஹலீஃபாவாக தேர்வு செய்யுங்கள், உமர் இல்லை என்று சொன்னால் இந்த அபூ உபைதாவை நீங்கள் ஹலீஃபாவாக தேர்வு செய்யுங்கள் என்று அபூபக்கர் முன்மொழிய அதை கேட்ட மாத்திரத்தில் அந்த இருபெரும் சஹாபாக்கள் சொன்னார்கள், அவர்களே அந்த சையிதுனா வ கைருனா, நீங்கள் எங்களுடைய தலைவர், எங்களில் மிகச் சிறந்தவர், நீங்கள் தான் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று ரெண்டு பேரும் சஹாபாக்கள் சொல்லி முதல் முதல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் கையில பையத்து பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிற வரையில கருத்து வேறுபாடு வந்துச்சு, ஆனால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறவங்க என்ன பண்றாங்க, உமருடைய உமர் தான் அபூபக்கர் கையில வந்து பையத்து பண்ணாரு. இந்த வரலாறு தரக்கூடிய பாடம் என்ன, கருத்து வேறுபாட கருத்து வேறுபாடா வச்சுக்கிட்டாங்க, நம்மள மாதிரி அதை தாண்டி அவங்க போகல என்பதற்கு இந்த ஹதீஸ், இந்த வரலாறு சான்றா சான்று இல்லையா. அதே மாதிரி அபூபக்கருடைய மரணம், அவங்களுடைய மௌத்து நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பண்ண தெரியுமா, உமரை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவாங்க, எனக்கு பிறகு நீ தான் ஹலீஃபா. உமரை ஹலீஃபா நியமிச்சது யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூபக்கர் சித்திக்கு தான் உமரை வந்து ஹலீஃபாவா நியமிச்சாங்க. ஹலீஃபாவா நியமிச்சது மட்டுமல்ல, கடைசி கடைசி சமயத்தில் சஹாபாக்களை ஒன்று கூட்டுவாங்க, ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, என்னுடைய கடைசி நேரம் வந்து விட்டது, என்னுடைய இந்த நாள் இம்மையின் கடைசி நாளாக இருக்கிறது, என்னுடைய இந்த நாள் தான் மறுமையின் முதல் நாளாக இருக்கிறது. இம்மையின் கடைசி நாளில் மறுமையின் முதல் நாளில் உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன், இந்த வசியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு படுத்த படுக்கையிலே கிடந்து கொண்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இதோ உமர் ஹலீஃபாவாக இருக்கிறார், இந்த உமரை நான் ஹலீஃபாவாக நியமித்து விட்டேன், நீங்கள் எல்லாம் இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் கையிலே நீங்கள் பயாத்து செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மரணித்தாங்களே. அவையின் அருமை சகோதரர்களே, ரெண்டு பேரும் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலே அது மனக்கசப்பாக மாறவில்லை, அது சண்டையாக மாறவில்லை என்பதற்கு இது சான்றா சான்று இல்லையா? அப்ப இந்த அருமைய சகோதரர்களே, இந்த கருத்து வேறுபாடு வந்து அந்த லிமிட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தமாக்க என்ன இருக்காது, நமக்கு மத்தியில பிரிவினை இருக்காது, நமக்கு மத்தியில சண்டை இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒற்றுமையா நம்ம இருக்கிறது சொன்ன, நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஒற்றுமை இன்மைக்கு என்ன காரணம், கல்பு வந்து சரியில்லைங்க, நம்ம எல்லாருடைய கல்புலையும் வந்து கசடு, உள்ளத்துல வந்து அழுக்கு, போட்டி பொறாம பகை, அவ கல்பு வந்து கண்ணங்கரை என்று மாறிவிட்ட காரணத்தால இன்றைக்கு ஒற்றுமை இல்லை. யாருடைய கல்பு பரிசுத்தமாக இருக்காரோ அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். அவ என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் செய்ய வேண்டிய காரியம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினால்தான் இம்மையில் ஒற்றுமை, இம்மையில் வெற்றி, மறுமையில் வெற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சான்றாக ஒரே ஒரு ஹதீஸை ஞாபகம் ஊட்டுகிறேன். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது ஒரு சஹாபி வருவார், அவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்தான் சொர்க்கவாசியாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, அந்த சொர்க்கவாசியை பார்க்கணுமே அப்படின்ற சஹாபாக்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்த்தா ஒரு சஹாபி வருவாரு, எப்படி வர்றாரு, அவருடைய இடது கையில செருப்பை தூக்கிக்கிட்டு, வலது கையில தாடியில அந்த ஒழு செஞ்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை அப்படி தடவிக்கிட்டு அவர் வருவாரு, வந்து துழுவாரு, துழுவிட்டு போயிருவாரு. மறுநாள் ஆக ரசூலுல்லாஹ் மறுநாள் சொல்லுவாங்க, நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது ஒருவர் வருவார், அவர்தான் சொர்க்கவாசி என்று சொல்லுவாங்க. அதே சஹாபி அதே குளத்தில் வருவாங்க, மூணாம் நாள் ரசூலுல்லாஹ் இதே மாதிரி சொன்னாங்க, அதே சஹாபி அப்படியே வந்தாங்க. இப்படி வந்த உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் இதே சஹாபிய தொடர்ந்து மூணு நாள் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்களே, சொன்ன பிறகு அவர்தானே வந்தாரு, அவர் என்ன அவ்வளவு பெரிய இபாதத் பண்றாரு, அதை நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம், நம்மளும் பண்ணனே என்ற தேட்டம் ஆசை சஹாபாக்களுக்கு மேலோங்குகிறது. மேலோங்கிய காரணத்தால் ஒரு மிகச்சிறந்த சஹாபி அப்துல்லா பின் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரா அந்த சஹாபிட்ட போவாங்க. நீ சொல்லுவாங்க, எனக்கு எங்க வீட்டிலயும் கொஞ்சம் சின்ன ஒரு வருத்தமா இருக்குது, நான் ஒரு மூணு நாளைக்கு என் வீட்டுக்கு போக மாட்டேன், உங்க வீட்டுல நான் தங்கிக்கலாமா அப்படின்னு போய் கேட்பாரு. நம்மளா இருந்தா வேணான்றோம், அவர் சஹாபிங்கிறனால இல்ல எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து தங்குங்க அப்படின்னு அந்த சஹாபி அனுமதி கொடுத்துறாரு. கொடுத்தா இந்த சஹாபியுடைய நோக்கம் என்ன, அவருடைய இபாதத்தை பாக்குறேன், அது மாதிரி அதான் நோக்க. அப்ப நைட்ல அவர் தூங்காம இவர் என்னதான் அப்படி பண்றாரு அப்படின்னு பாப்பாரு. இவர் பாட்டுல மாஷா எல்லாம் நிம்மதியா அப்படி தூங்குவாரு. நம்மள மாதிரி ஏழு மணிக்கு எழுந்து முழிச்சு சுபுஹ் தொழுவாம கொஞ்சம் முன்னாலேயே தஹஜ்ஜத் தைட்டல முழிச்சாரு, தஹஜ்ஜத்துல முழிச்சு தஹஜ்ஜத் தொழுதுபுட்டு சுபுஹுடைய முன் சுன்னத்தை வீட்டு தொழுதுபுட்டு பள்ளிவாசல் சுபுஹ் போவாரு. இந்த தஹஜ்ஜத் மட்டும் தான் விசேஷமா பண்றாரே தவிர அதை தாண்டிய விசேஷமான அமல் வந்து இவர்கிட்ட இல்ல. இந்த மூணு நாள் தங்கின மூணு நாள் பெருசா கிடையாது, என்னடா ஆச்சரியமா இருக்குதே, ரசூலுல்லாஹ் இவன் சொர்க்கவாசல் சொல்லிட்டாங்களே என்று உள்ளத ஓபனா உடைச்சு சொல்லுவாரு, எனக்கு வீட்டிலயும் சண்டைதான் இல்ல, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எனவே நான் வந்தேன் என்று உண்மையை சொல்லிவிட்டு, உங்களை நபிகள் நாயகர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே, நீங்க எப்படி அப்படி சொர்க்கத்துக்கு போயிடுறீங்க, நீங்க செய்யக்கூடிய அந்த விசேஷமான அமல் எதுவாக இருக்கிறது, எனக்கும் கற்றுத்தாருங்கள் என்று அப்துல்லாங்கிற சஹாபி அந்த சஹாபியிட கேள்வி கேட்பாங்க. கேட்ட அந்த சஹாபி சொல்லுவாங்க, என்னுடைய எதுக்கு நீ ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, நான் நைட்ல தூங்குற பாருங்க, அப்படி தூங்கும் போது யார பத்தி எந்த போட்டி போறாம பகை வெறுப்பு அது எதையும் மனசுல வச்சுக்கிற மாட்டேன், நான் தஸ்பீ ஓதிட்டு துஆ ஓதிட்டு தூங்குற பாருங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் மேல வந்து ஒப்படைச்சிருவேன், எனக்கு என்னென்ன அவன் செஞ்சானோ நம்ம கண்ணை பொத்தினாதான் எல்லாம் வரும் இல்லையா, என்னென்ன ஜாபகங்களோ எல்லாம் அப்பதான் வரேன். அவர் சொல்றாரு, நான் கண்ணா அப்படி தலையில வந்து வச்சவனையே, தலையில தலைய வச்சவனையே, யார பத்தியும் எதுவும் நினைக்காம அவர் செஞ்சாதான் செஞ்சுட்டு போறான். இதை பேசாதான் பேசிட்டு போறான். நான் எல்லாத்தையும் யார்ட்ட ஒப்படைச்சிட்டேன்? என் ரப்பூட்ட ஒப்படைச்சிட்டேன். என் ரப்பு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்படி எல்லாத்தையும் ரப்பூட்ட ஒப்படைச்சிட்டு என் மனசை நான் எப்போதும் சுத்தமா வச்சிருப்பேன். நான் யாரை பற்றியும் சந்தேகப்பட மாட்டேன். அவர் சொல்றாரு, நான் யாரை பற்றியும் என்ன செய்ய மாட்டேன், சந்தேகப்பட மாட்டேன். என் மனதை சுத்தமாக வைத்துக் கொண்டேனா இல்லையா? இந்த மன சுத்தத்துக்கு பரிசுதான் எனக்கு சொர்க்கமாக இருக்கிறது என்று அந்த சஹாபி சொன்ன இந்த செய்தியை இமாம் அஹமது ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய கிதாபுகளை சஹிஹான ஹதீஸ் பக்கவா இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்ன முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன? மன சுத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன சொன்ன? சகிப்பு தன்மை, விட்டு கொடுத்தல். இன்னைக்கு நமக்கு மத்தியில ஒற்றுமை இல்லையே, அதுக்கு என்ன காரணங்கிறிய? சகிப்பு தன்மை இல்ல, விட்டு கொடுத்தல் இல்லை. சஹாபாக்கள் ஒற்றுமை இருந்தாங்க, என்ன காரணம்? அவங்க எல்லாம் சகித்து போனாங்க. சுபஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் விட்டு கொடுத்தாங்க தெரியுமா? எப்பெல்லாம் சகிச்சு போனாங்க தெரியுமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க விட்டு கொடுக்கறனால ஆகா நம்ம தோத்து போயிட்டமே, நம்ம பின்தங்கி போயிட்டமே, இதெல்லாம் செய்தா வரக்கூடிய எண்ணம். நீங்கள் விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்த, அப்படி ஹதீஸ் வருது. மன் தவாலா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ்விற்காக நீங்கள் விட்டு கொடுத்தால், அல்லாஹ்விற்காக நீங்கள் சகித்து போனால், ரஃபஅஹுல்லாஹ், உங்களுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்துவான், உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அப்ப என் அருமை சகோதரர்களே, விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவனே தவிர என்ன செய்ய மாட்டாங்க? உங்களை அல்லாஹ் ரலிகளாக கேவலமா மாத்த மாட்டான். புரிஞ்சுக்கிறீங்க? விட்டு கொடுப்பதுதான் வெற்றிக்கு முதல் படி. நபிகள் நாயகம் விட்டு கொடுத்தாங்களா இல்லையா? அவங்க நிறைய விட்டு கொடுத்தாங்க. சில வரலாற்று செய்திகளை ஞாபகம் ஊற்றேன். ஹுதைபியா உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கை நீங்க படிச்சு பாருங்க. மிகப்பெரிய சகிப்புத்தன்மை, மிகப்பெரிய விட்டு கொடுத்தல். அந்த ஒப்பந்தத்தின் ஆரம்பத்திலேயே அந்த ஒப்பந்தத்தை எழுதக்கூடிய சஹாபி யாரு? எந்த சஹாபி எழுந்தாங்க அந்த ஒப்பந்தத்தை? அலி அலி அல்லாஹு அன்ஹு. ஹுதைபியா ஒப்பந்தத்தை எழுதிய சஹாபி யாரு? அலி அலி அல்லாஹு அன்ஹு எழுதுவாங்க. அவங்க எழுதும் போது இந்த பக்கம் முஸ்லிம்களுக்கு தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பக்கம் காபிர்களுக்கு தலைவர் வந்து சுஹைல், சுஹைல் பின் அமுருங்கிறவரு. அப்ப அலி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஒப்பந்தத்துக்கு மேல ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதுவாங்க. எழுதியவனையுமே அந்த ஆள் சுஹைல் சொல்வாரு, இது என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இருக்குது, இவளுக்கு ரஹ்மான பத்தி எல்லாம் தெரியாதே, இவளுக்கு ரஹீம் டா யாருன்னு தெரியாதே. அலிங்கன்றோம் பிஸ்மில்லா, என்ன செய்யுங்க, நீங்கள் அழித்து விடுங்கள், அழித்து விட்டு எழுதுங்கள் பிஸ்மிக் அல்லாஹும்ம. எங்களுக்கு அல்லாஹை பத்தி தெரியும், நாங்க அல்லாஹ் ஏத்துக்கிறோம், அல்லாஹ நம்புவோமே தவிர எங்களுக்கு ரஹ்மான் எல்லாம் தெரியாது, எங்களுக்கு ரஹீம்னா தெரியாது. பிஸ்மில்லாவை எப்படி மாற்றுங்கள்? பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாவே உன் பெயரால் என்று நீங்கள் மாற்ற வேண்டும். இதுவரை அந்த பிஸ்மில்லாவை நீங்க முழுசா எழுத வேண்டாம் என்று அவர் சொல்லுவார். இது வந்து நம்மளால என்ன செய்வோம், அழிப்போமா? அதான் முதல் பதில் போல ஆரம்பிச்சிடும். ஆனால் ரசூல் சொல்லுவாங்க, இல்லங்க நீ அழின்றுவாங்க, அழிட்ட நீ அழின்றுவாங்க. அழி என்ன செய்வாரு? அந்த பிஸ்மில்லாவை அழிச்சு போடுவாரு. அழிச்சிட்டு அவர் சொல்ற மாதிரி, அந்த காபிர் சொன்ன மாதிரி பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதினார். அப்புறம் அழி எழுதுவாங்க, மின் முஹம்மதின் ரசூலுல்லா, ரசூல்லா முஹம்மதின் ரசூல்லாவா இல்லையா? இது வந்து யாருடைய ஒப்பந்தம்? அல்லாஹ்வுடைய ரசூலாகிய முஹம்மதின் ஒப்பந்தமாக இருக்கிறது என்று அவர் எழுதுவார். அதுக்கு அவர் சொல்லுவார் உடனே, இது என்ன முஹம்மதுக்கு பிறகு ரசூல்லான் இருக்குது? நாங்க தான் உங்களை ரசூல்லான் நம்பவே இல்லையே, நாங்க உங்களை ரசூல்லான் நம்புனா இந்த ஒப்பந்தமே தேவையில்லையே, எனவே ரசூலுல்லா என்பதை அழித்து விடுங்கள் என்று அவர் சொல்லுவார். நம்மள அந்த அழிப்போமா? அழிக்க மாட்டோம். நம்மள மாதிரியே அழி அல்லாஹ் என்ன செய்யல, நான் ரசூலுல்லாங்கிற வார்த்தையை அழிக்க மாட்டேன். முதல்ல அழிச்சு விட்டேன், ரெண்டாவது என்ன செய்ய மாட்டேன், மின் முஹம்மதின் ரசூலுல்லா தான், அதை என்ன அழிக்க முடியாது, மறுத்துருவாங்க. மறுத்தவனையே ரசூலுல்லா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை அந்த வார்த்தையை அழித்தார்கள். எந்த வார்த்தையை? ரசூலுல்லா என்ற வார்த்தையை அழித்தார்கள். அழித்தவனையே அவர் சொன்னார், யாரே காஃபிருடைய தலைவர் சொன்னார், ரசூலுல்லா என்று எழுதாமல் மின் முஹம்மது பின் அப்துல்லா என்று எழுதுங்கள், அப்துல்லாவுடைய மகன் முகமது என்று எழுத வேண்டுமே தவிர எப்படி எழுதக்கூடாது, ரசூலுல்லா என்று எழுதக்கூடாது என்று அவர் சொன்னாரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அழித்து விட்டு மின் முகமது பின் அப்துல்லா என்று எழுதுறாங்க. அதை தாண்டி அந்த ஹுதைபிய்யா ஒப்பந்தம் நாலு ஒப்பந்தம், உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, எத்தனை ஒப்பந்தம் போட்டாங்க? நாலு ஒப்பந்தம். முதல் ஒப்பந்தம் என்ன, சஹாபாக்கள் வந்து உமரா பண்றதுக்காக போயிட்டாங்க, அப்படித்தானே? ஹுதைபியாங்கிறது உமராவுக்கா போயிடுறாங்க, உமராவுக்கா சஹாபாக்கள் போயிடுறாங்க. அந்த மக்காவாசிகள் சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து உமரா பண்ண கூடாது, நாங்க மக்காவுக்குள்ள விடமாட்டோம், நீங்க திரும்பி போயிருங்க, போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க, நாங்க மூணு நாள் மக்காவில டைம் தாரோம், மூணு நாள் மக்காவில தங்கி என்ன செய்யுங்க, உமரா பண்ணிட்டு போயிருங்க, இந்த வருஷம் நீங்க உமரா பண்ண கூடாது என்று திருப்பி அனுப்புறாங்க. இது வந்து தோல்வியா தோல்வி இல்லையா? இப்ப ரசூல்லா உமராக்கு வந்தாங்களே, அவங்களா வந்தாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வஹீர் மூலமாக உமராவுக்கு வந்தார்கள். அப்ப வஹீ மூலமாக வந்தோம், அந்த மக்காவாசிகள் சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் உள்ள வராதிங்க, இந்த வருஷம் வெளியே அப்படியே போயிருங்க என்று சொன்னாங்களே, இதை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ஏத்துக்கிறாங்க. நாங்க வந்து மக்காவுக்குள்ள போகல, நாங்க வந்து உமரா பண்ணல என்று ஏற்றுக்கொண்டார்கள். இது வந்து தோல்வி மாதிரி தெரியுது உங்களுக்கு, தோல்வி இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த ஒப்பந்தம் என்ன சொன்னா, இது மாஷா அல்லாஹ் இது மீடியமான ஒப்பந்தம் தான், 10 ஆண்டுகள் இரு தரப்பும் போர் செய்யக்கூடாது, ரெண்டு தரப்பையும் பயங்கர சேதாரம் கிடைச்சிட்டு இருக்குது, நீங்களும் போர் செய்ய வேண்டாம், நாங்களும் போர் செய்ய வேண்டாம், 10 ஆண்டுகள் போர் நிறுத்த ஒப்பந்தம் சொல்றாங்க, ஏத்துக்கிறாங்க. இது வந்து எல்லாம் மீடியம் தான். அடுத்த ஒப்பந்தத்தை பாத்தீங்களாக்கு, அப்புறம் அடுத்ததுல சொல்லுவாங்க, அந்த காவிர்கள் சொல்லுவாங்க, யாராவது ஒரு ஆள் மக்காவில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவர் மதீனாவுக்கு வந்து வந்து சேர்ந்துட்டா, நீங்க என்ன செய்யறீங்க, மதீனாவில் தங்க வைக்காமல் எங்களிடத்தில் திருப்பி விட்டு விட வேண்டும், திருப்பி அனுப்பிடணும். மக்காவில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ஏத்த அடிச்சு உழைச்சு சித்திரவதை பண்ணுவாங்க, அந்த கொடுமை தாங்க முடியாமல் மதீனாவிற்கு வந்து விட்டால் என்ன செய்யக்கூடாது, முஸ்லிம்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுக்காமல், பாதுகாப்பு கொடுக்காமல், உதவி செய்யாமல் அங்கிருந்து மக்காவுக்கு அனுப்ப வேண்டும். அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு முஸ்லிம் இந்த மதீனா பிடிக்காமல் இஸ்லாம் பிடிக்காமல் மக்காவுக்கு வந்து விட்டால் நாங்கள் என்ன செய்வோம், அடைக்கலம் கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம், திருப்பி அனுப்ப மாட்டோம். அப்ப எங்காலும் உங்கள்கிட்ட வந்தா திருப்பி அனுப்பணும், எங்க உங்கால எங்கள்கிட்ட வேலை செய்ய மாட்டோம், திருப்பி அனுப்ப மாட்டோம், அப்படி ஒன் சைடு ஒப்பந்தம் போடுறாங்க. ரசூலுல்லா அதை ஏத்துக்கிறாங்க, சரின்றாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய கூட்டம் இருக்குது, சின்ன பெரிய, அதாவது இங்கிட்ட வந்து முஸ்லிம்கள், அந்த பக்கத்து வந்து குரைசியர்கள், சின்ன சின்ன குடும்பங்கள் இருப்பாங்க, அந்த சின்ன குடும்பங்கள் முஸ்லிம்களோடு சேர்ந்துக்கிற விரும்பினா முஸ்லிம்களோடு சேர்ந்துக்கலாம், குறைசியோட சேர்க்கலாம், குறைசியோட சேர்ந்துக்கலாம், அந்த சின்ன குழுக்களுக்காக குழுக்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. அதை ஏத்துக்கிட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தில் நீங்க பாத்தீங்க, ரெண்டு ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒப்பந்தம், ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு, ரெண்டு ஒப்பந்தம் என்ன, டோட்டல் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? இந்த ஒப்பந்தத்தை தான் அல்லாஹ் சொல்லுவான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹ முபீனா. நபியே, இந்த ஹுதைபிய்யா ஒப்பந்தத்துக்கு பிறகு தான் திரும்பி வருவாங்க, திரும்பி மதீனாவுக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்க, இடையிலேயே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குவான், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹ முபீனா. நபியே, மிகப்பெரிய வெற்றியை, மகத்தான வெற்றியை நாம் உமக்கு தந்துவிட்டோம், மேலோட்டமா பார்த்தா தோல்வி மாதிரி தெரியுது. அல்லாஹ் சொல்றான், இதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொன்னானே, இந்த ஹுதைபிய்யாவுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததா கிடைக்கவில்லையா? எப்படி கிடைத்தது? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள்லாம் மக்கத்து குறைசிகளில் மக்காவாசிகளில் மிகப்பெரிய தளபதிகள். இந்த தளபதிகள் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு என்ன காரணம்? இந்த ஒப்பந்தம் தான் காரணம். ஹாலிதை யோசிக்க வைத்தது இந்த ஒப்பந்தம். ஹாலித் சொல்கிறார், என்னடா மக்கா வந்து பெரிய ஒரு கௌரவம், சக்தி வாய்ந்த ஒரு அரசு, சக்தி வாய்ந்த ஒரு அரசு, அவங்களுக்கு எதிராக ஒப்பந்தம் போட்டு பணிஞ்சு போகுதுன்னு சொன்ன, அப்ப முஸ்லிம்களுடைய குலகை வந்து சரியான குலகை தான், நம்ம அதை ஏத்துக்கலாம் என்று யோசி ஹாலிதை யோசிக்க வச்சிச்சு பாருங்க. எது வச்சிச்சு? இந்த ஒப்பந்தம் யோசிக்க வைத்தது. அதே மாதிரி மக்காவுடைய வெற்றி கிடைச்சிச்ச, அந்த காபிர்களை வந்து வழக்கம் போல் ஒப்பந்தத்தை மீறாங்க, மாறு செஞ்சாங்க, அவங்க ஒப்பந்தத்தை மீறனால ஹுதைபிய்ய ஒப்பந்தம் ஹிஜ்ரி 7 நடக்குது. ஹிஜ்ரி 7 ஒப்பந்தம் போட்டு 8 என்ன பண்றாங்க, ஒப்பந்தத்தை மீறிடுவாங்க. ஒப்பந்தத்தை மீறின உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி வந்துடும், ஆகா ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, நம்மள்கிட்ட ஒப்பந்தம் பண்ண சின்ன கூட்டத்தை கொண்டு போட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க என்று தெரிஞ்ச உடனே அமைதிய ரகசியமா வச்சு போய் மக்காவை கைப்பற்றணும். ரகசிய ரகசியமாக சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, யாருக்கும் யாரும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நம்ம எல்லாம் ரகசியம் சொன்னாலே வெளியே சொல்லாட்டி தூக்கு வராது. ஆனா ரகசியம் சொன்ன உடனே யாரும் யார்ட்டையும் சொல்லாம ரகசிய ரகசியமா சேர்த்து 10,000 சஹாபாக்கள் சேர்த்து மறு ஆண்டு ஹிஜ்ரி 8 ஹிஜ்ரி 7ல ஒப்பந்தம் போடுறாங்க, 8ல மக்காவுக்கு போறாங்க, மக்காவை கைப்பற்றுறாங்களே, பெரிய வெற்றியா வெற்றி இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, நீங்கள் சகித்து போங்க, நீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க, அதற்கு பிறகு உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். அப்ப ஒற்றுமை வேணும் என்று சொன்னால் என்ன வேணும்? சகிப்புத்தன்மை வேணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எந்த ஒன்றாக இருந்தாலும் நேரடியாக பேசுங்கள், நேரடியாக கேளுங்கள். ஒற்றுமையின்மைக்கு என்ன காரணம்? எதையும் டைரக்டா பேசுறது இல்ல. டைரக்டா அழகா பேசுவாரு, அவர் போன பிறகு அவருடைய குறைகளை சொல்லுவாரு. இதா இஸ்லாம், இஸ்லாம் இப்படியா சொல்லுது? எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்ன என்ன செய்யறேன்? பயம் கூட இந்த செயல்பாடு எனக்கு பிடிக்கல, இது தப்பு, இதை மாத்திக்கிறங்க, திருத்திக்கிறங்க. டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லணுமே தவிர நல்லா நேரடியா பேசிவிட்டு வெளியே போன பிறகு சொல்ற குறைய சொல்றோம் பாருங்க. இது வந்து இஸ்லாமிய பண்பாடு இல்ல. இன்றைய இந்த இஸ்லாமிய பண்பாடு இல்லை என்பது நமக்கு மத்தியில் எனக்கு இருக்குதா இல்லையா? சஹாபாக்கள் வந்து ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்ன டைரக்டா கேட்பாங்க. உதாரணமா இதே ஹுதைபியா ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தை ஒரு சில சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத முக்கியமான சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபா இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிச்சு நான் மக்காவுக்கு போயே தீருவேன், நான் உமரா பண்ணியே தீருவேன் என்று அடம்பிடிக்கிறாங்க. இல்ல உமர் ஏற்றுக்கொள், இல்ல இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள், நீ மக்காவுக்கு போக கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை கடுமையாக அதட்டி கண்டித்தார்கள். அவர் ஒப்பந்தத்தை ஏத்துக்கலாம. ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி கேள்வி கேட்டா தெரியுமா? அவங்க எல்லாம் பகிரங்கமா காதுகள் நிக்கும் போது உமர் கேட்பார் ரசூலா பார்த்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூலா இல்லையா? யாரு யார்கிட்ட பார்த்து என்ன கேள்வி? பகிரங்கமா கேட்பாரு, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்கள் உங்களை ரசூல் என்று நம்புகிறோம், இப்போது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலானா இல்லையா என்று கேள்வி கேட்டார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வல்லாஹி அனா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு கேட்பாரு, அல்லாஹ்வுடைய ரசூலே, நம்மில் ஷஹீதாக்கப்பட்ட சுஹதாக்கள் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கொல்லப்பட்ட காவிர்கள் நரகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற இந்த நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை தானா இல்லையா என்று கேட்பார். அதுக்கு ரசூலுல்லாஹ், உண்மையான நம்பிக்கை, சுகதாக்கள் சொர்க்கத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்டவனை உமர் கேட்பாரு, அல்லாஹ்வுடைய ரசூலே, நம்முடைய சுகதாக்கள் சொர்க்கவாசி என்று சொன்னால், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்னால், ஏன் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த ஒப்பந்தத்தை புறக்கணித்து ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மக்காவுக்குள் செல்லலாமே, உமரா செய்யலாமே, அவர்கள் எதிர்த்தால் போர் செய்யலாமே, போரில் செத்து மடிக்கப்பட்டவர் கொல்லப்பட்டு விட்டால் நாம் ஷஹீதுகளாக சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நமக்கு தோல்வி இல்லையே, ஏன் இதை ஏத்துக்கிறனே என்று எதிர்த்து கேள்வி கேட்டாரு. அப்ப இது தரக்கூடிய பாடம் என்ன? என் அருமை சகோதரர்களே, எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் போய்விட்ட பிறகு நீங்கள் பேசாமல் நேரடியாக எதையும் நீங்கள் பேசுங்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் மனசை சுத்தமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் பேசினால் என்ன ஏற்படும்? நமக்கு மத்தியில வந்து ஒற்றுமை ஏற்படும், நமக்கு மத்தியில பாசம் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு எதிராக பேசிட்டேனாக்கே, அலி அக்பர் இப்படி, அவர் அதாக்கு இதாக்கு, என்னை மேல அப்படி உங்களுடைய கற்பனையில கூட்டி கழிச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாம, நான் எதை பத்தி பேசணும் அதை பத்தி தான் எனக்கு வர, அதுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆள் எதிர்த்து கேள்வி கேட்டா, என்ன எதிர்த்து கேள்வி கேட்டானா, இப்படி கேள்வி கேட்டானா, அவனை எப்படி அதை பழி தீக்கிற முயற்சிக்கிற பாருங்க, அதெல்லாம் இஸ்லாத்துல கூடாது. அது மட்டும் இல்லாம டைம் முடிஞ்சு போயிட்டனால நல்லவனா இன்னைக்கு வந்து சுல்தான் தலைவரா இல்ல, ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஒற்றுமையின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்மள்கிட்ட வந்து பெருமை இருக்கு, பெருமை வந்து ஒற்றுமையை குலைக்குது. நீங்க டீப்பா போய் பார்த்தீங்களாக்கே, கல்புகள்ல வந்து பெருமை இருக்குது. இவரை சொல்லி நான் கேட்கிறதா, இவர் யார், நான் யார் அப்படிங்கிற அந்த ஹக்கை என்ன செய்யுது, இந்த பெருமை வந்து மறுக்குது. தெளிவா ஒரு ஹதீஸ் இருக்குது, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபரின், யாருடைய இதயத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவரால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அப்ப பெருமை இருந்து விட்டால் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒற்றுமை என்பது வந்து அவசியமான ஒன்று. இந்த ஒற்றுமை இருந்தது ஆகனே துணுவோட மாதிரி, நோபு வைக்கிற மாதிரி, ஜக்காத்து ஹஜ் எல்லாம் பண்ற மாதிரி ஒற்றுமை வந்து அவசியம். இந்த ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்ன ஒன்னும் பெருமை இல்லாமல் தன்னடக்கத்தோடு வாழ வேண்டும். இரண்டாவது எதையும் நேரடியாக கேட்க வேண்டும். மூணாவது வந்து சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும். நாலாவது உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி படித்துக் கொண்டு இது குர்ஆனுடைய மாதம் என்ற காரணத்தால் இந்த மாதத்தில் வெறுமனை குர்ஆனை ஓதுவது அல்லது சிந்தித்து பார்ப்பது இதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளாமல் குர்ஆனில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை ஏவுனாங்களோ எதை செய்ய சொன்னாங்களோ அந்த எல்லா நல்ல காரியங்களையும் முழுமையாக செய்யக்கூடிய எண்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ்வாக்கி நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இதுபோன்று நாம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என துவா செய்து முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார் வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون